மகாகணபதி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டு ஸ்லோகங்களாயிருக்கு. நம்ம நாட்டில் வியாசாச்சாரியிலிருந்து ஆரம்பிச்சு பல மகர்ஷிகள், ஞானிகள் பல ஸ்தோத்திரங்கள் அந்தந்த தெய்வங்கள் மேல் அமைச்சு கொடுத்துருக்கார். அவைகள்லாம் பக்தி ரச பூரிதமா இருக்கு. படிக்கிறவாளுக்கு பகவத் கிருபையை கொடுக்கறதோட மனசாந்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் பல இருக்கும் பொழுது நாம் பகவத்பாதால் சங்கராச்சாரியர் எழுதுகிற ஸ்லோகங்களை படிக்கலாம்னு ஒரு உத்தேசத்துல பார்த்திருக்கோம். ஆச்சாரியர் பண்ணின ஸ்லோகங்கள் அவை வேதாந்த ரசபூரிதமாக இருக்கு. பக்தியும் இருக்கு, சாஸ்திரமும் இருக்கு. சிலதுல பக்தி இருக்கும், சிலதுல ஸ்தோத்திரத்தினுடைய கௌரவம் இருக்கும், நல்ல சாகித்யமாக இருக்கும். இது எல்லாமும் சேர்ந்து இருக்கிறதுல அதனால உபனிஷத்துகள்லாம் பார்த்த ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்ப்போம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமாக இந்த ஸ்தோத்திரங்கள் இதை படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்லோகங்கள் தெரியும் நமக்கு, நொற்றாகாமல் இருக்கலாமே தவிர அப்பப்போ வாசிக்கிறது உண்டு. ஆனால் அந்த ஸ்லோகங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நமக்கு தெரியறதே தவிர நம்ம பேரன் பேத்திகளுக்கு இந்த ஸ்லோகம் வருமானு கொஞ்சம் யோசனை படிப்பார். அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ஆனா இந்த ஸ்லோகங்களை அவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவ பெரியவாளானப்புறம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டா அவ அதை ரசிக்க முடியும் இல்லையா. அதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு உயர்ந்தது, ஏதோ நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இவ்வளவு ரசம் இருக்குங்கிறத நாம் அறியணுங்கிறதுக்காகவும் பகவத்பாதாளுடைய கட்டாட்சம் நமக்கு வரணும் என்பதற்காகவும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பிரசித்தமாக முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கணபதியோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக கணபதி ஸ்தோத்திரத்தை பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தை எடுத்துப்போம். எல்லா கணபதி ஸ்தோத்திரமும் படிக்க போறதில்லை. சில சில ஸ்லோகங்கள் எது பிரசித்தமா இருக்கோ, எதை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்ல அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்கிறோம். இப்ப கணபதி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் சொன்னோம். மகாகணபதி இவர் வந்து வாழ்க்கையில எல்லோரும் எந்த காரியம் ஆரம்பிக்கிறோம் முதல்ல இத பண்ணணும். என்ன, அவ வாழ்க்கை வரக்கூடியதான இடையூறு ஏதாவது இருந்தா அது வராம இருக்கணும். அதோட இல்ல, அவர் தான் முதல் கடவுள். முதல் கடவுள்னா என்ன அர்த்தம், எல்லோரும் யார ஆராதிக்காமல் ஒரு காரியம் பண்ண மாட்டாளோ அப்படிப்பட்டதாரோ சொரூபம். யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய ப்ரகிருதி லீதஸ்ய யப்பரஸ மகேஸ்வரா அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு முன்னாலையும் வேதம் சொல்லி முடிச்ச பிறகும் எந்த ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கோமோ அந்த பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் அப்படின்னு பிரணவஸ்வரூபமாகவும் அவர் இருக்கார். ஓங்கார அனுசிந்தனம் தான், பிரம்ம அனுசிந்தனம் தான் மனுஷனுக்கு எப்பொழுதும் வேண்டியது. என்ன, அதனால்தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும், மறுபிறவி இல்லாதான ஒரு நிலை கிடைக்கும். ஆகையால் அந்த பரமாத்மாவுடைய ஒரு தியானம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதுல விஜயதசமி அன்னைக்கு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். மேல் ஸ்லோகம், சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் தரே தரோதரம் வரம் வரே பவத்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் உதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் சமஸ்தலோக சங்கரம். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நல்லதை பண்றவர், சம்ன நல்லது சுகம் சர்ம சாத சுகானிச்சா. அயல் உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் எப்பொழுதும் நன்மையை கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறவர் உலகத்துல எல்லோருக்கும். அதனாலதான் சமஸ்தலோக சங்கரம், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நல்லதை பண்ணணும்னா உலகத்துக்கு துன்புறுத்து இருக்கிறவாள ஹிம்சம் பண்ணணுமா இல்லையா, அதனால்தான் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் கஜாசுரன் ஒருத்தன் யானை வேஷம் போட்டுண்டு எங்கெங்கயோ தெரியாம ஓடி ரொம்ப பேர் முதிச்சு பிராணனை வாங்கிட்டு இப்படி இருந்தான். அவனை கண்டு பயந்துட்டு ஜனங்கள் யாரும் வெளியில வர்றதுக்கே நடுங்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்டதான கஜாசுரனை கொன்னார். ஆகையால் சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம், தைத்தியன் அரக்கன், குஞ்சரம் யானை முகம் இருக்கக்கூடியதான அரக்கனை நிரஸ்த கொன்னவர். நிரஸ்த தைத்திய குஞ்சரம். அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னா தரேதரோ தரம், பெரிய வயருண்டவர். தரம்னா சின்னது, தரஹாசம் அப்படிங்கிற மத்தியம், தரம்னா சின்னது அப்படின்னு அர்த்தம். இவர் தரேதரம் அப்படின்னா எல்லாரும் வெயரும் சிரிக்கிறோம். கணபதியை பார்த்து நீங்க ஒரு பெரிய ஸ்துதியா சொல்லிட்டு இருக்கல அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரா, மூலகன்னு கட்டி காப்பாத்துறேன், அதுக்காகத்தான் அந்த வயர் வெடிக்காம இருக்கணும்னு மேல பாம்பை பிடிச்சி பெல்ட் மாதிரி இழுத்து போட்டாராம். அதனால என்ன சொல்லிட்டு இருக்கார், எல்லாமும் எனக்குள்ள சாஸ்வதமா பத்திரமா இருக்க, அதனால யாரும் நடுங்க வேண்டாம்னு காமிக்கிறதுக்காக எல்லா உலகங்களும் என் வயத்துக்குள்ள இருக்குங்கிறதுக்காக வயரை பெருசா வச்சுருக்கு. வயர் சின்னதா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, இவருடைய வயர் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் என் வயத்துக்குள்ள பத்திரமா இருக்கா, நான் காப்பாத்தின்னு இருக்கேன்னு சொல்றதுக்காக இருக்காராம். தரே தரோ தரம், வரம் அது தனி பதம், வரம்னா ஸ்ரேஷ்டா, பரஹா உயர்ந்தவர், பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படிங்கிறத அந்த பரம், தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு இருக்கு. பரவர எதை விட அவரமா இருக்கோ அதை விட பரமா இருக்கு. கணபதி வரம், கல்யாண சமயத்துல ஒருத்தர் கூப்பிடுறதுன்னா வரஹான்னு சொல்லணும். ஸ்ரேஷ்டா, இவர் எல்லாத்த விட சிரேஷ்டம், அதனால வரம். தரே தரோ தரம் வரம், வரே பவக்ரமக்ஷரம், வர இபா உயர்ந்ததான யானை, பெரியதான ஒரு யானை, அந்த யானையினுடைய முகத்தை தன் முகமா வச்சுட்டு இருக்கார். கணபதிக்கு யானை முகம் பிறந்ததுல இருந்து வந்ததா அப்படின்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம். அவருக்கு பத்ம புராணத்துல ஒரு கதை இருக்கு. அம்பாள் கணபதிய மானசீகமாக சிருஷ்டி பண்ணினான், சாதாரணமாக மகர்ஷியால் பாஜிதான் சிருஷ்டி பண்ணினான். அம்மா என்ன பண்ணினா, ஸ்நானம் பண்றதுக்காக உள்ள போன, வெளியில இவர் உட்கார வச்சு வேற யாரும் உள்ள வராம பாத்துக்கோன்னு சொன்னார். இவர் யாரையும் விடமாட்டார், இவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும். ஒண்ணுதான் பரமேஸ்வரன் வர, அம்மா எங்கேன்னு இவர் அதை பத்தியும் ஒண்ணும் சொல்லல, அம்மா எங்கேன்னு சொல்லணுமோ அப்படியோ. இவர் பாட்டுக்கு என்னன்னா கையை நடுவில் நிக்க வச்சு விட்டார், போப்படாது அப்படின்ட்டார். கை எடுப்பான்னா எடுக்கல, பரமேஸ்வரன் உள்ள போகணும்னு பாக்கிறேன். அந்த கட்டுக்குள்ளே உள்ள அனுப்பல, என்ன கட்டுக்குள்ள அனுப்பினா பரவாயில்ல, அதுக்குள்ள ஏதோ ஸ்நானம் பண்ற இடத்துல தான் ஸ்நானம் பண்றாங்க, உள்ளேயே அனுப்ப மாட்டேன்ட்டாரு கணபதி. ஏன்னா அம்மா சொல்லியிருக்கா, சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற அனுப்புற. அவரை கோப்பம் வந்து என்ன பண்ணிட்டார், உம்முன்னு பார்த்தார், தலை கிழந்தது. அவருக்கு இவர் குழந்தை அம்பாள் சுட்டி பண்ணினாங்கிறதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, வழியில வந்து பார்த்தா குழந்தை பிராணம் போயிட்டு, அம்மா என்ன பண்ணினா, என்ன இப்படி பண்ணிட்டு நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு என்ன தெரியும், நான் சுட்டி பண்ணினேன் இங்க வச்சிருக்கேன்னு சொன்னீதா, எனக்கு ஒன்னும் தெரியாது என்ன, சரி அப்ப என்ன பண்றதுன்னு அவரை மறுபடியும் உயிரோ கொண்டு வரணும். அப்ப பரமேஸ்வரன் சொன்னா, அங்க யானை இருக்கு, அதனுடைய தலை மிருத்தமான யானை இருக்கு, அதனுடைய தலையை கொண்டு வந்து இங்க வைங்குவனர். பெற்றதுமே மறுபடியும் உயிரோட வந்து தரா. இப்படி ஒரு கதை, இது எதற்காக சொல்றது அப்படின்னு சொன்னா, காரிய தட்சத்தை, எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் அந்த காரியத்தை விடாம பர்ஃபெக்டா பண்றவர். இதை காமிக்கிறதுக்காக என்ன தலை போனாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும்னு லோகத்துல சொல்றா இல்லையா, அப்படி ஒரு பிரசாதத்தை அளிப்பவர்னு சொல்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கு. ஆகையால் வரேப வக்த்ரம் அக்ஷரம், வரேப வக்த்ரம் அக்ஷரம் இல்ல, வரேப வக்த்ரம் தனி, அக்ஷரம் ஒரு நாளைக்கும் அழியாதவர். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்யாத்மம் உச்சதே அப்படின்னு. அக்ஷரம்னா என்னன்னா சுத்த பிரம்மம். ஏதஸ்மாத் கலு அக்ஷராத் பிராமி சூத்யா கந்தமசௌ விதிருதௌ திஷ்டதா பிரதாரண்யோபநிஷத்துல. இந்த அக்ஷரத்தினாலதான் உலகங்கள்ல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மின்னல்களும் அவைகள்லாம் வேற எங்க போகாம தனிச்சு நிக்கிறது அல்லவா, அது எதனால, இந்த அக்ஷரத்தினால தான். அந்த அக்ஷரம் யாருன்னு எங்க கணபதி. கணபதிக்கு அவ்வளவு உயர்ந்ததான பிரம்மஸ்வரூபம், விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகர விக்னேஷ இஷ்டார்த்ததா. உலகத்தை உண்டு பண்றவர், உலகத்தை கட்டி காப்பாற்றுறவர், உலகத்தை தன்னிடத்துல கொள்பவர், எல்லாமே அந்த கணபதிங்கிற அபிப்பிராயத்துல நாம் அவரை பிரம்மம்னு சொல்றோம். ஆயால் அவருக்கு அக்ஷரம் வரேப வக்த்ரம் அக்ஷரம். பிறகு கிருபாகரம் க்ஷமாகரம், எல்லோருக்கும் கிருபையை கொடுக்கிறவர். கிருபாம் கரோதீதி கிருபாகரா. கிருப என்ன, என்னது உங்களிடத்துல எதையும் எதிர்பாராமல் நான் சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் கிருப. கிருப என்ன அர்த்தம், அவ நமக்கு என்ன பண்ணுவான்னு எதிர்பார்க்கறது இல்லை, நம்மளால முடிஞ்ச சகாயம் நம்ம பண்ணிக்கொண்டே இருப்போம். அந்த கிருப தய கருணா இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இந்த கிருபங்கிறது என்ன, பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அவ சௌக்கியமாக்கணும் எனக்கூடியதார எண்ணமும் அதுக்கு தகுந்ததான ஒரு செயலும் உள்ளது கிருபா. அப்படி அந்த கிருபையை எப்பவும் பண்ணிட்டு இருப்பாராம். ஸ்ரீராம பாதமா நீ கிருபசாலுன்னு என்ன, அந்த பாதத்தினுடைய கிருபையே போரும்னார் இல்லையா, அதே விதமாக பகவான் எப்பொழுதும் கிருபையை பண்ணிட்டு இருப்பார். கிருபாகரம் அதோட மட்டுமல்ல பொறுத்துட்டு இருக்கார். க்ஷமாகரம், க்ஷமான்னா பொறுமை, நமக்கு அது ரொம்ப வேணும். டக்குன்னு கோபம் வந்துடும் சொல்லி, என்னத்தான் இருந்தாலும் கோபத்தை அடைக்கணும் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே எரிஞ்சு விழுதுறோம் வல்கனோ மாதிரி. நிதானமா கோபம் வரப்படாதோ, அந்த கோபம் வந்து தெரியவே இல்லை, இருந்து கத்தி பிடிங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆனப்புறம் ஏன் கோவிச்சுன்றீங்கன்னு நினைச்சா ஓஹோ தெரியல, அடுத்த தினம் பார்த்த போனார், அடுத்த தினம் இதை விட வேகமா வருது, அது ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் இந்த பொறுமைன்னு இருக்கு பாத்தீங்களா, யார் எதை சொன்னாலும் எந்த செயல் தனக்கு மாறுதலாக நடந்த போதிலும் அதை பொறுத்துண்டே இருந்து சமயம் பார்த்து வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுப்பார். முதல் தப்பதையே கொள்றதுன்னு இல்லை, அப்படி பொறுத்துண்டு இருக்கக்கூடியதுங்கிறத பகவான் இடத்துல பார்க்கணுமா. ஆகையில க்ஷமாகரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் சந்தோஷத்தை கொடுப்பவர். இந்த கணபதியினுடைய கான்செப்ட் என்னன்னா எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும், தானும் ஆனந்தமா இருக்கணும். வாழ்க்கையில ரொம்ப பேர் பாருங்க, நான் எனக்கு அது சரியா இல்ல இது சரியா இல்ல அழுதுட்டே இருப்பா மூக்கால, ஒரு காரியமும் நடக்காது. நீங்க அழறதுனால நடக்காத காரியம் நடக்கும் நினைச்சிட்டு இருக்கோ, இருந்தாலும் அது அவள்லாம் சௌக்கியமா இருக்கா, எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தான் வருது, நான் ஒத்தன்தான் கஷ்டப்படுறேன், பகவான் என்னதான் பார்க்க மாட்டேங்கிறார் இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா அது கேட்டார் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, கடைசியில் பார்த்தீங்களா விவகாரம் நடந்தார். இருக்கிறத விட சந்தோஷப்படுவோம், நமக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்கு பட்டுட்டு போவோமே, இவ்வளவு வேலை செய்யணும்னு இருக்கு சார் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு, வேற என்ன பண்றது, முடியிற வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம், மேலே பண்ணலன்னா வண்டி விழுந்துடும் அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு போயிட்டே இருந்தா ஒண்ணா. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேலை வருதோ அது அவ்வளவு உங்களால பண்ண முடியும், அதுக்காகத்தான் அத்தனை வேலையும் வந்திருக்கு, உங்களால முடியுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கு. ஒன்னும் வேலை ஒன்றும் பண்ணாம திருட்டு கொண்டா அலைஞ்சிட்டு இருக்காரு சார், அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் இதை ஜென்மத்தில புண்ணியம் பண்ணினான் நினைச்சுக்காதீங்க, அவனால ஒன்னும் பண்ண முடியாததுனால்தான் பகவான் கொடுக்கல, உங்களால முடியுங்கிறதுனால எல்லா காரியமும் பண்ற. இந்த ஜென்மாவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், உயர்ந்ததான நிலவைய நீங்க அடையலாம், அதுக்கு தகுந்ததான ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுக்கு தகுந்ததான புண்ணிய பாப கர்மாக்கள் தான் உங்கள்ட்ட இருக்க, அது இருக்க தொட்டு தான் உங்களுக்கு வந்திருக்க வழிய, இல்ல என்ன வராது. சில பேர் சொல்ற தாங்க முடியாத தலைவலின்னா எப்படி தாங்கிட்டு இருக்கீர் சொல்றது மட்டும் இப்படி சொல்வா, ஆனா விவகாரம் என்ன, தாங்கிட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மருந்து கொடுக்கிறார், ஆனா தாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதெல்லாம் என்ன அர்த்தம், அதிசயோக்தி, இருக்கிறத அதிகமாக சொல்றதுன்னு ஒரு வழக்கம் நமக்கு. ஆகையால் இது என்ன, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், மனுஷியால் எப்பொழுதும் சந்தோஷமா உங்களுக்கு வந்தது அந்த செயலை நீங்க தான் பண்ணிட்டு ஆகணும், வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு எது அசைண்டோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கும் நீங்க தான் பண்ணிட்டு ஆகணும், வேற என்ன பண்றது. ஆகையால் வந்தது என்னமோ ஒரு சந்தோஷமா பண்ணிட்டு இருப்போம், பகவானுக்காகனு பண்ணிட்டு இருப்போம். அதோட மட்டுமில்ல, இந்த சந்தோஷமா இருக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பார்த்தல, இருக்கிறதோட இருப்போம் இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கோங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப வசதியானது. அதனால்தான் இந்த கணபதிக்கு சிரிக்கிற வாழை பார்த்தா ரொம்ப இஷ்டமா, சிரிப்பா சிரிக்கிற வாழ் இல்ல, நிஜமாவே சிரிக்கிறவா, மனசுல சந்தோஷமாக சிரிக்கிறவா. அதனால்தான் கணபதி சந்திரனைக்கு அங்கெங்கெல்லாம் அந்த விக்கட்ட கச்சேரின்னு ஒண்ணு கொண்டு வா, விக்கட கச்சேரி விக்கட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம், மாறுதலாக சொல்றது, சிரிப்பு வரும்படி சொல்றது, அப்படி எல்லோருக்கும் சிரிப்பு முட்டுறது, குழந்தைகளை உட்பட எல்லோருக்கும் சிரிப்பு முட்டின்றே இருப்பார். அவருடைய ஆகாரத்தை பார்த்தாலும் அவ்வளவு பெரிய ஆகாரம், ஒரு சின்னதான எலி மேலே போகுமா, ஏன் சுவாமி அப்படின்னு, அது கண்டாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அதுக்காக. ஆகையால் எப்பொழுதும் அவர் ஆனந்த துந்திலனா இருக்கார், ஆனந்த வடிவமா இருக்கார், அதை நினைச்சு நினைச்சு நமக்கெல்லாம் ஆனந்தம் வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆகையால் நீங்க சந்தோஷமா இருந்தா அவருக்கு சந்தோஷம். கணபதி உபாசனை கேளுக்கு முக்கியமான விவகாரம் என்ன, மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், மனசை சந்தோஷமா நீங்க தான் வச்சுக்க முடியும், இருக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், நமக்கு வாய்ச்சது இவ்வளவுதான் சொல்லிட்டு அழுதுண்டே இருக்கப்படாது, இவ்வளவு வந்திருக்கோம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன விட்டுரும், எவ்வளவு முடியுமோ அது பண்ணுவோம், ஆனா அதுக்கு ஏமாத்த வேண்டாம், அவளுக்கு கொடுக்கல அவளை பத்தி வேண்டாம், அவளுக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவளால தாங்க முடியாது, நீங்க ஏதோ பண்ணிட்டே இருக்க நிச்சயமா நீங்க முன்னுக்கு வருவேள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கணும்ங்கிறத. முதாகரம் யசஸ்கரம், மனுஷனுக்கு என்ன அப்படின்னா மனுஷனுக்கு ரெக்கக்னிஷன் வேணும், இது இவருடைய வீக்னஸ் தான். இப்ப மனுஷன் இது வேணும் அது வேணும் நம்மளை எல்லாரும் போற்றணும்னு நினைக்கிறேட, ஒரு பாரத்வாஜரோ ஒரு வசிஷ்டரோ ஒரு வியாசரோ அவர் எவ்வளவு தூரம் போச்சுன்னா போறோம் சொல்லுங்க பாக்கலாம், 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், இது இல்லாம மகாபாரதம் எவ்வளவு கிரந்தம் எழுதியிருக்கார், வேதத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை விஷயங்களையும் தான் அறிஞ்சு சாதாரணமான லாங்குவேஜில் புருஷாலுக்கு சொல்லியிருக்கார். அதோடு மட்டுமல்ல ஒரு கதையை எழுதி அந்த கதையை வச்சுட்டா வாழ்நாளில் கோடி கோடி சம்பாதிக்கிறார் சில பேர், கதையை சொல்லியே புதுசான கதை இல்லை, வியாசர் சொன்ன கதை தான், வால்மீகி சொன்ன கதையை சொல்லிட்டு எல்லாரும் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா, இதெல்லாம் எழுதினவா எவ்வளவு சகாயம் பண்ணினான்னு கொஞ்சம் பார்த்தீரா, பாஷ்யக்காரர் இவ்வளவு ஸ்லோகம் எழுதியிருக்கார், பிரஸ்தான திரயத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், ஜென்மம் முழுக்க போறாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவளை எவ்வளவு போட்டுறீங்களா போறோம், நாம் என்னமோ ஏதோ ஒரு சின்ன காலேஜ் பண்ணி என்ன நாலு பேர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் சார், ஊர்ல ரெக்கக்னேஷன் இல்லையே, ஆபீஸ்ல ரெக்கக்னேஷன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ரெக்கக்னேஷன் எதற்க பாக்கனா, அது இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு புற்றுணர்ச்சி கொடுக்கறது, மறுபடியும் மேல செய்யறதுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா, சில பேருக்கு அப்படி இருக்கு. ஆனா ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வரணும், நமக்கு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், இதோ பாத்தீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால இதை பண்ண முடிஞ்சது, ஈஸ்வர அனுகிரகத்தினால் இதை நாம் பண்ணினோம், இதையும் பண்ணலாம் இன்னமும் பண்ணலாம், மற்றவர்களால் பண்ண முடியாததானே செயலும் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம் அல்லவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தானா வரணும். இன்னைக்கு பூஜை பண்ணினேன், ஏதோ நிம்மதியா பூஜை பண்ணினேன், சந்தோஷமாக பண்ணினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் சந்திருப்தி உங்களுக்காக இருக்கணும். நாலு பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்றாரு நினைக்கிறேன், நாலு பேர் அறிய அறிய ப்ராப்ளம் தான், அப்புறம் உங்களை விட அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுவான், இனிமேல அழ ஆரம்பிச்சிருவான். அதோட மட்டுமல்ல நீங்க பண்றது சரியா இல்லையம்பா, ஆமா என்னாச்சும்பா, விவகாரம் என்ன, நீங்க உண்டு பகவான் உண்டு, குரு சொல்லி கொடுத்தா போல பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல வார்த்தையை ஸ்தோத்திரத்தை படிங்க, பகவானுக்கு முன்னால் தானே படிச்சிருக்கேன், பகவான் தப்பிதமா இருந்தா அவர் ஏத்துக்க மாட்டாரா. ஆனா என்ன, யாராவது நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஓஹோன்னு முன்னுக்கு வரா, அதை நீங்க எதிர்பார்க்கப்படாது ஆனா தானா வரும், கணபதி அனுகிரகத்தினால வரும் யசஸ்கரம், நல்ல பேர் நீங்க எதிர்பாராத போனாலும் தானா ஓடி வரும், முதா கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கிருதாம் நமஸ்கிருதாம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு வந்து மனஸ்வியா இருக்க. மனஸ்வின்னா என்ன அர்த்தம்? மனமுடையவராக இருக்க. அவளிடத்துல மனசு இருக்கு அப்படின்னு என்ன? அவளை கவனிச்சுட்டே இருக்க. அவளுக்கு ஒரு விதமான துன்பமும் வராம இருக்கணும். பிராரப்த கர்மாவனால துன்பம் வந்தாலும் அதை போக்கடிக்கிறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்க. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாக ஆனந்தமா இருக்கணும்னு உங்களை மனசுலயே வச்சுட்டு இருக்க. மனஸ்கிருதம் நமஸ்கிருதம், மனஸ்கரம் நமஸ்கிருதம், இது தனி அது பதம் இல்லை. யாரார் வணங்குகிறார்களோ அவளிடத்துல மனசை வைத்துக் கொண்டிருக்கிறார். நமஸ்கரோமி பாஸ்வரம், இதுக்கு மேல அவர் பாஸ்வரஹா, பாஸ்வரஹா பிரகாச வடிவமா இருந்துட்டு இருக்கார். கணபதி பார்த்தா கருப்பா இருக்கிறதுன்னு நினைக்கிறது, கருப்பா இருந்தாலும் ஒளி இருக்கு. அந்த ஒளி என்ன பண்றது? நமக்கு நல்லதை கொடுக்கறது, க்ஷேமத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்டதான அந்த பகவானுக்கு நமஸ்காரம். சமஸ்த லோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் தரே தரோதரம் வரம் வரே பவத்ரம் அக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம். பிறகு அகிஞ்சன அத்திமார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம். அகிஞ்சன அத்திமார்ஜனம், அகிஞ்சனாள் கிஞ்சனான குறைஞ்சவன் அர்த்தம். யாரோ ஒருத்தர் தன்னை யாரென்று சொல்லிக் கொள்வதற்கு கூட இடமில்லை, அவ்வளவு லோயஸ்ட் இந்த சொசைட்டி. அப்படி இருந்த போதிலும், அகிஞ்சனாக இருந்த போதிலும், இந்த நிலையில நாம் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் அவளுடைய துன்பத்தை போக்குறவர் அப்படின்னு என்ன? கணபதியே நினைக்கல, கணபதி பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்த்தாலே, ரோட்ல போகும்பொழுது அவரை உருவத்தை பார்த்தாலே போறும், அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவர். நீங்க எல்லாம் கணபதி பஞ்சரத்னத்தை கேட்டுண்டு ஸ்ரத்தையா படிக்கணுங்கிற ஒரு நினைப்போட இருக்கிறவளை விடுவாரா? அகிஞ்சனார்த்தி மார்ஜனம், ஆர்த்தி கவலை துன்பம். ஆர்த்தின்னு பெண்கள்லாம் பேர் வச்சுக்கிற பத்தியெல்லாம் சில பேர் என்ன பண்றது, அது ஆரதின்னு இருக்கணும். ஹாரதி, அது ஹாரதி கொடுக்கறதுன்னு அம்பாளுக்கு இல்ல தெய்வத்துக்கு ஹாரதி கொடுக்கறது. ஹாரதின்னு ஹாரம் மாதிரி கழுத்துல ஹாரம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி மேல இருந்து கீழே வைக்க ரவுண்டா கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஹாரதி. அது ஹாங்கிறது சொல்றதை விட்டு வச்சு ஆரதின்னு ஆச்சு, ஆர்த்தின்னு வந்துட்டோம். பேர் வச்சுக்கிறான், என்ன பண்றது, இருக்கட்டும். அது விவகாரம் அர்த்தம் தெரியாததுனால பண்ணது, ஆனாலும் ஹாரதின்னு இருக்கணும் அதுக்கு. அந்த ஆர்த்தின கவலைன்னு அர்த்தம், அந்த கவலையெல்லாம் போக்குறவர் அகிஞ்சனார்த்தி மார்ஜனம். கவலை எதுவும் போயிட்டு வரணும் இல்லை, தொடச்சு எடுத்து விடுவாராம். இனிமேல் உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லாத பண்ணுவார். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம், சிரந்தனஹா சாஸ்வதமா இருக்கிறவர், சதாதனஹா சனாந்தரம். அப்படி சனாதனமாக இருக்கிறதா சிரந்தனம். இந்த சிரந்தனம் வெகு நாளாக வியாபித்துக் கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளது வேதவாக்கு. சிரந்தனோக்தின வேதவாக்கு, வேதவாக்குனால போற்றப்படுபவர். கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபவசவஸ்தவம் அப்படின்னு வேதங்கள்லாம் கணபதியை ஸ்தோத்திரம். நிஷசேத கணபதே, இப்படிப்பட்டதான பல மந்திரங்கள் அந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்றது. அது என்ன? வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களுக்கு இது அது என்னன்னு கிடையாது, எங்க ஒரு சுத்தமான ஒரு தத்துவம் இருக்கோ அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது. அப்படிப்பட்டதான அந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்றது யாரு? வேதங்களை ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. ரந்தனோக்தி பாஜனம், ஏதோ இப்பொழுது இருக்கிறவா கணபதியை வேணும்னு ஸ்தோத்திரம் பண்றாரு நினைக்காதீங்க. வேத காலத்திலிருந்து வேதமே சொல்லிட்டு இருக்க அனாதியாக கணபதியை ஸ்தோத்திரம் பண்றது. சிரந்தனோக்தி பாஜனம். பிறகு புராரி பூர்வநந்தனம், புராரின முப்புறங்களை எரித்தவர். முப்புறங்களை எரித்தவர் யார? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் யார்? அறிவு, ஞான ரூபம். அந்த ஞானம் தான் நமக்கு முப்புரத்தங்களை எரிக்கிறது. முப்புறங்கள் யாவை? இந்த பூத உடல் ஒண்ணு, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு, அதுக்குள்ள காரண சரீரம்னு ஒண்ணு, இதுதான் முப்புறம். இது மூவலாத வேற எங்கேயோ எரிச்சார், அது ஒரு காலத்தில் எரிச்சார். ஆனா ஒவ்வொரு கணமும் நமக்குள்ள இருக்கக்கூடியதான மூணு புறங்கள், இந்த மூணு பட்டணத்துக்குள்ள உள்ள ஆத்மாவா மாட்டி வச்சிருக்கோம். சர்வாந்தரமாக ஆத்மா இருக்கார், அவரை நம்ம பார்க்கறதே இல்லை, அவரை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஏண்டா நமக்கு டிவியில சேனல் என்னங்கிற நினைப்பில் தானே இருக்கோம், வெளியில என்ன இருக்குங்கிற நினைப்பில தானே இருக்கோம். ஆத்மாவை பத்தி நினைக்கிறதுக்கு சமயமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை, என்ன பண்றது? ஆனா அந்த முப்புறங்களும் நம்மளை பந்திச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த முப்புறங்களும் பரமாத்மாவுடைய ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தினால போறது. அந்த அதை எரிச்சவர் புராரி, புறங்களை முப்புறங்களை எரித்தவர் புராரி. அதே போல முப்புறங்களை எரிக்கிறது என்ன? ஞானம், ஆத்ம தத்துவ ஞானம். அது வந்தா பித்யதே ஹிருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயாஹ, ஷியந்தே சாஸ்ய கர்மாணி, தஸ்மின் திருஷ்டே பராவரே, அப்படின்னு உபநிஷத்துகள்ல அந்த முப்புறங்களையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாம சாம்பலாக ஆக்கக்கூடியதை நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற புறங்களை எரிக்கிறது ஞானம். அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு புராரின்னு பேர், பரமேஸ்வரன் ஒரு பேர். அந்த பரமேஸ்வரனுக்கு முதல் குழந்தையாம் புராரி பூர்வநந்தனம், பரமேஸ்வரனுடைய முதல் குழந்தை. அதனால கணபதி சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் ஐயப்பன்னு மூணு பேர் சொன்னமோ இல்லையா, இல்ல யார் சீனியர் யானு ஜூனியர் யாரா இருந்தா என்ன இருக்கட்டும், ஆனா தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா, முதல் முதல்ல கணபதி, அவர் பெரிய குழந்தையாரே கணபதி, புராரி பூர்வநந்தனம். இதெல்லாம் நம்ம கணேச புராணம், முத்கல புராணம், இப்படிப்பட்டதான புராணங்கள்ல பார்த்தா நமக்கு இது கிடைக்காது. யாரு முதல்ல யாரு பின்னால, இது எப்படி கிடைக்கும்? இது போல ஸ்தோத்திரங்களை வாசித்தான் கிடைக்கும். கணபதி தத்துவம் உபனிஷத்தை சொல்றது, ஆனா இது போல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் என்னங்க இருந்து வரும்? இது போல பிரகரண கிரந்தங்கள்ல தான் புராரி பூர்வநந்தனம். அதே போலயே ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு முன்னால வரக்கூடியதான மனசந்துஷ்டி, அதான் புராரி பூர்வநந்தனம். சுராரி கர்வ சர்வணம், சுரர்கள்னா தேவதைகள், தேவதைகளுடைய சத்ருக்கள் சுராரிக்கள், அரக்கர்கள். தேவதைகளை எப்பொழுதும் இம்ச பண்றவா யாரு? அரக்கர்கள். அந்த அரக்கர்களுக்கு எது ஜாஸ்தியா இருக்கிறார்? கர்வம் தான் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா தேவதைகளையே ஜெயிச்சுட்டோம் அல்லவா, நம்ம நம்மளை இன்னும் கிட்ட யாரும் வர முடியாது, நம்ம எல்லாரோட உயர்ந்தவாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவா அவ. ஆகையால் அப்படிப்பட்டவாளுடைய கர்வத்தை சுக்குநூறா உடச்சு தள்ளுறவன். ஆகையால் சுராரி கர்வ சர்வணம், சுரர்கள்னா தேவதைகள், சுராரி தேவதைகளுடைய சத்ருக்கள் அரக்கர்கள், அவர்களுடைய கர்வத்தை புசுக்கிவிடுவர். அகிஞ்சனிமார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம். சாரி, அதுக்கு மேல இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாரை விட அந்த துஷ்டர்கள் இருக்காளே அவளுக்கு அவ்வளவு பயத்தை கொடுப்பாராம். அதனால பிரபஞ்ச நாச பீஷணம், பிரபஞ்சத்தையே நீ எதை வைத்துக் கொண்டிருக்க எல்லாவற்றையும் அழிச்சு விடுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு பயத்தை காட்டுறவர். பயம் என்கிறதோ சந்தோஷங்கிறதோ அபயமோ ரெண்டும் பரமாத்ம தத்துவம். பயக்கிறது பயநாசனம், பயத்தை கொடுக்கிறவரும் பரமாத்மா தான், பயத்தை அழிப்பவரும் பரமாத்மா தான். யாருக்கு பயத்தை கொடுக்கிறார்? கெட்டவளுக்கு. ஏன் பயத்தை கொடுக்கிறார்? கெட்ட வழியை விட்டு நல்ல வழிக்கு வருவாராங்கிறதுக்காக தான். அவளை கொல்றதும் எதற்காக? அடுத்த பிறவிலையாவது நல்ல வழியில வரட்டும்ங்கிறதுக்காக. சோ அவர் பண்ற எல்லா காரியமும் நன்மைக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கார், ஆனா நம்ம ஏதோ வேறுதமா நினைச்சிட்டு இருக்கோம். அதனால பயத்தை கொடுக்கிறவரும் பரமாத்மா தான். யாரு பக்தனா மாறிவிட்டானோ அவனுக்கு அபயத்தை கொடுக்க, அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதோ பயங்கதோ பவதி உபரத்தான் சொல்றது. ஆனா அவர் பய காரணமா இருக்கார் யாருக்கு? பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாதிந்திரஸ்தாக்னிஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா, சூரியன் சந்திரன் நெருப்பு மின்னல் இவைகள் எல்லாமே அவர் சொன்னபடி அந்த கட்டளையை தாண்டாம இருக்கு. காரணம் என்ன? ஏதாவது ஆச்சுன்னா தலையெடுத்துருவாரோன்னு ஒரு பயம். அப்படி பிரபஞ்சநாத பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். இங்க தனஞ்சயாங்கிற ஒரு பதம் இருக்க, சாதாரண தனஞ்சயான அக்னின்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு தனஞ்சயன்னு பேருண்டு. இந்த இடத்துல தனஞ்சயான்னு என்ன அர்த்தம்? பாம்புன்னு அர்த்தம். தனஞ்சய கற்கோட்ட கஸ்யாத் இப்படி அபரம். பாம்பு, பாம்பையே உடம்புல ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாக யஜ்ஞோப வீசினம், யஜ்ஞோபீதத்துக்கு நாகமா வச்சுட்டு இருக்கார். வயதுல பெல்ட்டுக்காக ஒரு நாகத்தை வச்சுட்டு இருக்கார். அதான் தனஞ்சயன் பேர். அவர் என்ன பண்றார், பாம்பு எடுத்து வயதுல இழுத்து கட்டிட்டு இருக்காராம். இப்படி பாம்பையே பூஷணமாக உள்ளவர். இது என்ன, ரொம்ப கோபிஷ்டமான ஜந்து பாம்பு. கோபமான வரக்கூடியதான கோபம் குரோதம் இவைகளாம். பாம்புக்கு நல்ல பாம்பு இருக்க, அது என்னைக்காவது ஒரு மனுஷன் மேல கோபம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், இவன் அடிக்கிறதுக்கு போனா இல்ல ஒரு அடி அடிச்சுட்டா அது ஓடி போயிடுது. நம்ம நினைச்சோட ஏதோ போயிடுது போங்க, நமக்கு பயந்துருது போயிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அது என்ன ஆகுன்னு, அது பாட்டுக்கு அது இருக்கும். ஒரு அஞ்சாறு வருஷம் அனுபவம், நீங்க எங்க போறீங்களோ அங்க வந்து கொத்திப்பிடும். அதுக்கு அந்த பிரதீகாரம் பண்ணிண்டாதான் அதுக்கு ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் உங்களுடைய வாசனை அது கவனிச்சு வச்சுட்டு இருக்கும். ஏண்டனர் அந்த குரோத பிராணி, குரோதம் ஜாஸ்தி அதுக்கு. அது என்னன்னாலும் சரி, ஒருத்தருக்கு மேல ஒரு கரம் வச்சா அதை கொண்டுதான் ஆகணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டதான பிராணியும் தன் இடத்துல சேர்த்து தன்னை விடாம போயிட்டு இருக்கார் பார்த்தீங்களா. அப்ப என்ன, நம்ம மனுஷியாளுக்கு இப்படிப்பட்டதான கெட்ட எண்ணம் இருந்த போதிலும் அதை தன் பக்கத்துல வச்சிருந்த பாத்துக்கிறார். எதுவும் அங்கேயே விட்டுவிட்டா நீங்க எதை மாத்திர, குழந்தை ரொம்ப துர்மார்க்கம் பண்ணி என்ன பண்ணேன், எதிர்க்க உட்காரு அப்படிங்கிற ஏண்ட ஒரு கண்ணு அது மேலேயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, தனஞ்சயாதி பூஷணம் கற்கோட்டகன் தனஞ்சயன். இப்படி குரோதம் இருக்கக்கூடியதான பிராணிகளை தானே வச்சுட்டு தன்னுடைய டைரக்டர் சூப்பர்விஷர், ஏன்னா அவர் என்னைக்கும் அழப்படாது, எங்கேயும் ஓடிவிடப்படாது அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம் கபோல தான வாரணம். இங்க தானம்னு ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ காசு கொடுக்கறோமே, அந்த தானம் இல்லை. இங்க சம்ஸ்கிருதத்துல தானம்ங்கிற ஒரு பதத்துக்கு யானை, அது வந்து மதம் பிடிச்சால் அந்த மத ஜலம் வருமே அதுக்கு தானம்னு பேர், தான வாரின்னு பேர். ஸோ இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பதங்கள் ஒரே மாதிரி இருக்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் எப்படி வரும், இவைகள்லாம் யூஸ் பண்ற. தான வாரணம், வாரணம்னா ஜலம், வாரி அந்த ஜலமானது தான வாரி அதனுடைய கழுத்துல, அதனுடைய கண்டஸ்தலத்துல இருந்து கபோலத்துல இருந்து அது என்ன வந்துட்டு இருக்க, அந்த தான வாரி, தான வாரின்னா மதித்த ஜலம், அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கான். இது யானைக்கு எப்படி வரும், அதுக்கு கொழுத்தா வரும். கொழுப்பறது ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற நிலையில யானைக்கு வரும். இவர் எப்பொழுதுமே அந்த நிலையில இருக்க. அகில் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம், அவர் எப்படி இருக்கார், புராண வாரணம், ரொம்ப நாளுக்கு முன்னால் இருக்கிற யானை, அப்ப இருந்தது அப்பத்திலிருந்து இது வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. அதனால புராண வாரணம் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது, அகிஞ்சனத்தி மார்ஜனம் சிதந்த நோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம். இப்படி கரெக்டா இந்த ஸ்லோகத்துல நாலு பாதங்கள், ஒவ்வொரு பாதம் ரெண்டு ரெண்டா பிரிக்க முடியுது. அடுத்த ஸ்லோகத்துல நிதந்த காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம். அந்த பதம் பிரிக்கிறப்ப நமக்கு அர்த்தம் தெரியணும். நிதந்த காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம் அசிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவதம் விசிந்தயாமி சந்ததம் தமேகதந்தமேகமேவ சிந்தயாமி சந்ததம். இப்படி ரெண்டு மூணு பாடங்கள் இருக்க. நிதாந்த காந்த தந்த காந்திம், காந்தம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான அழகாக இருக்கக்கூடியதான தந்த காந்திம், தந்தம் இருக்கு அவருக்கு. யானையும் யானைக்கு தந்தம் இருக்கணும், ரெண்டு தந்தங்கள், ஒரு தந்தத்தை உடச்சு விட்டார். அவர் உடச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு, அதனால பாரதம் எழுத ஆரம்பிச்சார். பாரதம் எழுதக்கூடியதான கதையில வியாசாச்சாரியால் பாரதத்தை எழுதணும்னு தீர்மானம் பண்ணினார், தயார் பண்ணிவிட்டார். எப்படி நாலு வேதங்களையும் ஒரு தரம் பார்த்து என்னென்ன எழுதணும் எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுக்கு கதை வழியாக சொல்லணுங்கிறதுக்காக அது கதையெல்லாம் தயார் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருக்கார். ஆனால் அவருக்கு யாராவது எழுதினா தேவையில்ல, வயசான காசு நாம எழுதிட்டா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக தேடினார். யாரும் வரல, யாரோ பார்த்துருக்கார் இதை தெரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு சரியா எழுதணுமே, அதுக்காக யாரும் வரலையேன்னு பார்த்து தேடிண்டே இருந்தார். தேவதைகள்லாம் பார்த்து சரி கணபதியே கொண்டு விட்டார். கணபதி தான் நான் முன்னால சொல்லிருக்கேன், நல்ல காரியம்னா எல்லாம் சித்தமா இருக்கார். ஆனா இந்த வயசான வாழ்க்கை மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டார். அவன் தப்பு திடீர்னு கோச்சுப்பா, அது வயசான கோளாறுன்னு சொல்றோம். ஆனா விவகாரம் என்னன்னு, இவாழ்டிய ஒரு எண்ணம் அவாழ்டியன்னு ஒண்ணு, அவ கோச்சுக்கணும்னு கோச்சுக்கல, சில சமயத்தில் அப்படி ஆயிடும். அதுக்காக இவர் என்ன சொன்னார், ரைட்டு நீங்க சொல்றது நான் எழுதுறேன், ஆனா ஒண்ணு நீங்க நிறுத்தாம சொல்லணும். ஏன்னா எழுதுற வாழ்க்கை எப்படின்னு திடீர்னு ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு லைன் சொல்ல வேண்டியது, அப்படி இருந்துட்டு ஒரு பத்து நிமிடம் யோஜனை பண்ணிட்டு இவன் இந்த பத்து நிமிடம் எழுந்தும் போக முடியாது, உட்கார்ந்துன்னு இருக்கணும். என்ன நேரம் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது, தாடியை வச்சுட்டு அப்படி வெள வெள இருக்காரு, என்ன இருக்காரு பாக்குறதுக்கு. சரி ஒரு நாலு லைன் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே யோஜனை பண்ணிட்டு அதுவா இதுவா இப்படியா, சில பேர் அதை அடிச்சு விடும்பான் எழுதின பிறகு திருப்பியும் எழுதும்பான், திருப்பியும் எழுதும்பான், இது சரியா இல்லை பழசா இருக்கட்டும் அதான் அடிச்சு விட்டேன் நான் மறுபடியும் எழுதும்பான். இப்படி டிக்டேட் பண்றதுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டம், அது எல்லோருக்கும் வராது. எல்லாம் எழுத ரஃப் டிராஃப்ட் கொண்டு வந்தான், கொண்டு எழுதினா முதல்ல இருந்து கடைசியும் மறுபடியும் அடிப்பேன், இது முதல்லயே சொல்லப்படாதோ. இவ்வளவு எழுதுற கட்டம்ங்கிறத நோக்கத்துல சகஜம் பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தாராம் கணபதி. நம்ம அப்புறம் அனாவசியமா பின்னால சண்டை போட்டு இது விவகாரம் கஷ்டம், முதல்லயே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க என்னென்ன விடாம சொல்லிட்டே இருக்கணும் கண்டினியூஸா, ஏதோ அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருந்தா பரவாயில்ல, ஆனா ஆரம்பிச்சோம்னா விடாம சொல்லணும்னு அவர் பார்த்தார். இது நடக்கிற காரியமா, இது என்ன நொற்று பண்ணி ஒப்பிக்கிறதா, அப்பப்ப யோஜனை பண்ணித்தானே சொல்லணும், அதுலயும் ஸ்லோகத்தை கவனம் பண்ணித்தானே சொல்லணும், செய்யூடாதானே சொல்றேன், வெறுமனு ப்ரோஸ் இல்லையே. ஆகையா யாருமே வரல என்ன எழுதுறதுக்கு, இவர் ஒருத்தர் தான் வந்திருக்கார், ஆள் ஷார்டேஜ், என்னதான் பண்றது, கடைசியில் இவரும் சார் இவரும் விட்டு விட்டார்னா அவர காரியம் நடக்காது. சரின்னார், சரி ஒத்துக்கிறேன்ட்டார். ஆனா என்ன, அவரை தம்பதிலும் சேஃப்கார்ட் பண்றதுக்கு அவர் ஒண்ணு சொன்னார், ரைட்டு நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு நான் விடாம சொல்றேன், ஆனா நீங்களும் ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன ஆச்சுன்னு, இல்ல நான் சொல்றது புரிஞ்சுண்டு எழுதணும், நீங்க எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பரவாயில்ல அப்படின்னு எழுதிடப்படாது. சில பேர் இப்படிதான் டிக்டேட் பண்றப்ப அதாவது புரியல என்ன அது எப்படி காதல விழுந்தது அப்படி ஸ்பெல்லிங் போட்டுருவோம், அது அங்க சரியா ரைட்டா சரியா அப்படி எழுதி போட்டு என்ன வேணும் நீ திருத்திக்கோ நீ தானே சொன்ன அப்படின்னு ஆயிடும். ஆகையில் இவர் சொன்னார் அப்படி இல்லை, நீங்க புரிஞ்சுண்டு எழுதணும், எந்த இடத்துல உங்களுக்கு தகராறுறதோ புரியிற பறையும் அங்கே நிறுத்தி புரிஞ்சுண்டு அப்படி எழுதணும் என்ன கேட்கணும்னு சொல்லலை இவர். ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் மனுஷியன் ரிஷி அவரோ பகவான் மகாகணபதி, ஆகையால் அவருக்கு அவர் இவரை கேட்கணும்னு இல்லை புரியும், ஆனா புரியாம நான் ஒரு சூழலா எழுதியிருப்பேன், அதை நீங்க புரிஞ்சுட்ட பிறகு நீங்க எழுதணும்னார். இவர் ஓகேன்ட்டார். என்ன இவர் சொல்றது நமக்கு புரியாமலா போறது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இது என்னடா ஆச்சுன்னு ஆரம்பிச்சது போயிட்டே இருக்கு. இவர் பார்த்தார் எங்கேயாவது மேல கொஞ்சம் நம்ம கவனம் பண்றது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இவர் நினைச்சாரே, ஏனால் ஒரு கிட்டு ஸ்லோகம் ஒன்று எழுதிடுவார், அது சொல்லிவிடுவார். இவர் பார்ப்பார் புரியலையே புரியலையே என்னடா இது என்ன சொல்றார் இவர் இப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டே இருக்கார். அந்த யோஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரிசால்வ் பண்றதுக்குள்ள ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யினார், அந்த சமயத்தில் அவர் அடுத்ததாக ஒரு 1000 ஸ்லோகத்தை ரெடி பண்ணிட்டார், வரிசையா சொல்லிட்டே இருக்கார். இப்படி நதி ஜலம் கேசவன அரி கேதோ இப்படி ஒரு ஸ்லோகம் பாரதத்துல, நதி ஜலம், நதி ஜலம் நதியில இருக்க ஜலம் அவ்வளவுதான் அர்த்தம், கேசவன அரி கேதோ அப்படின்னார். கேசவன்னா மகாவிஷ்ணு, நாரின்னா ஸ்திரீ, கேதுன்னா கேது கிரகம், என்ன சார் ஒன்னு சரியா வரலையே இது எப்படி என்னத்தான் சொல்றாரு இங்க சரியா வரலையேன்னு. அப்புறம் போய் யோஜனை பண்ணி பார்த்தேன், நதி ஜலங்கே செவனா அரிகேது அப்படின்னு சொல்லிட்டார் இவர். இப்படி புரிஞ்சுட்டார், இல்ல இல்ல நதீஜா அப்படி நிறுத்தணும், நதி ஜலம் இல்ல நதீஜா லங்கேஷ வனாரி கேது நதீஜான. ஹே பீஷ்மரே அங்க அட்ரஸ் பண்றார், நதிக்கு பிறந்தவரே கங்கா புத்திரனா இருக்கக்கூடியதான பீஷ்மரே, கேச வனாரி கேது லங்கேஷ வனாரி கேது, ஜலம்ல லம் இருக்கும் இல்லையா, லங்கேசன் யார ராவணர், லங்கேசத்தினுடைய வனம் அங்க இருக்கிற காடு எல்லாவற்றையும் அரிகேது அதை எரிச்சுட்டு வந்தவர், அதுக்கு சத்ருவா இருந்தவர் யார, அனுமார். இந்த அனுமார் அந்த பிளாக்ல இருக்கக்கூடியதான அர்ஜுனன் யக்ஷதி பாண்டவான் அவர் என்ன பண்ண போறார், இங்க இருக்கக்கூடியதான பசுமாடுகள் உங்களை ஜெயிச்சு எழுத்துன்னு போறார் அப்படின்னு அங்க இருக்கிற சாரதி சொல்றார் பீஷ்மருக்கு. சாரதி பீஷ்மருக்கு சொல்ற வரைக்கும் புரிஞ்சது, அவர் சொல்றது நதி ஜலம் கேசவன் அறிக்கைன்னு எப்படி புரியும், இவர் குழப்பிண்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன செய்யினார், ஓஹோ விஷயம் புரிஞ்சுடுதுன்னார், அது எழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுட்டார், புரிஞ்சுடுது சரி மேலே போங்கோன்ட்டார். இப்படி அஷ்டௌ ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டௌ ஸ்லோக சதானிஜா, இந்த பாரதத்தில் 8800 ஸ்லோகம் இருக்கான், எல்லாம் கிட்டு ஸ்லோகம். இதுக்கு அகம் வேத்மி எனக்கு தெரியும், சுகோ வேத்தி சுக்கருக்கு தெரியும், சஞ்சயோ வேத்திவா நவா மற்றவருக்கு தெரியுமோ தெரியாதுன்ட்டார் வியவாரம். ஏன்னா எழுதுறேன் எனக்கு தெரியும், அவர் தான் புரிஞ்சுட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டா வந்துட்டு இருக்கேன். சுகர் சுவாமிக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், பாரதம் முழுக்க பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம், அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். அதனால சுகோ வேத்தி, மற்றவர்கள்லாம் இதெல்லாம் சும்மா சஞ்சயோ வேத்திவா நவா தெரியாது, சிலது புரியும் சிலது புரியாதுன்ட்டார். அப்படின்னு 8800 ஸ்லோகம் பாரதத்தில் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள், கிட்ட ஸ்லோகங்கள். ஏன் சொல்லுவாங்க, இப்படி அந்த மகாகணபதி என்ன பண்ணார், இது எழுதுறதுக்கு நடுவில் அவர் எழுதுறதுக்கு பேனா அப்பெல்லாம் ரீஃபில் இதெல்லாம் போயிடுமோ இல்லையா என்னடா பண்ணுறதுன்னார், தன்னுடைய தந்தத்தை உடைச்சார், உடைச்சு அதை ஆணியாக வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடியதான அந்த இதில் இலையில எழுதினாராம். இப்படி எழுதி வந்ததான மகாபாரதம் தான் இன்னைக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு, இது கூட ஒழுங்கா பிரிண்ட் பண்ணல சார்னு வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க இருந்த பரிஸ்தி, நம்ம நாட்டுல வந்ததான ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளவு விசேஷமா இருக்க. அப்படி அந்த தந்தம் இருக்கு பார்த்தேலா, மகாகணபதியுடைய தந்தம் அது மின்றது பார்த்தேலையானால் அது யாராலையும் பார்க்க முடியாது, அது இன்னதுன்னு சொல்ல முடியாது. தந்த காந்திம் நிதாந்த காந்த தந்த காந்திம் நிதாந்தம் மிகவும் தாந்தா காந்தா எல்லோரையும் கவருகின்றதான தந்த காந்திம் அவருடைய பல்லு தந்தத்தினுடைய காந்தி உடையவர் அவர் எப்படிப்பட்டவர், அந்தக அந்தக ஆத்மஜம் என்ன சார் ஒரு அந்தக போராதான போராது, அவர் யாரு அந்தகாந்த ஆத்மஜம், எல்லோருக்கும் அந்தகன் யார் சார், எல்லோருக்கும் முடிவை கொடுப்பவன் யாரு யமதர்மராஜா இல்லையா, எல்லோருக்கும் முடிவை கொடுப்பவர் யமதர்மராஜா, யமதர்மராஜாவுக்கு முடிவை கொடுப்பவர் ஒருத்தர், யமதர்மராஜாவும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதானே, அவரை யார் சார் சொல்றவர்னர், எங்க பரமேஸ்வரன் தான். ஏன்னா அந்த மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா மார்க்கண்டேயன் மேல பாசத்தை போட்டதுமே அந்த மார்க்கண்டேயன் பரமேஸ்வர லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது பாசத்தோட லிங்கத்தோட சேர்ந்து பாசம் விழ அதை இழுக்கும் பொழுது அந்த லிங்கத்திலிருந்து எழுந்த பரமேஸ்வரன் எழுந்து அவரால் எட்டி உதச்சார்னு தெரிகிறது. அப்படி அதே போல கடைசியில் பிரளயங்கள்லாம் ஆரப்ப இது மேல எமதம் ராஜாவுக்கு உத்தியோகம் வேண்டாம், ஏண்டா லாஸ்ட் பீயிங்க கொண்டு வச்சு இனிமேல் யாருமே இல்லையா உலகத்தில், கொல்லப்படக்கூடியதான வியக்தி இல்லாதனால கொல்றவருக்கு என்ன வேலை இருக்கு, நேரம் என்ன பண்றதுன்னு அதையும் தான் கொண்டுட்டார். எஸ்ய பிரம்மச்சத்ரந்த உபேபவத ஓதனஹா மிருத்யுர் எஸ்ய உபசேசனம் கயித்தாவேத எத்ரசஹா பிராமணால் க்ஷத்ரியால் அதே போல சகாரத்தினால எல்லா பிராணிகளும் எல்லாவற்றையும் கொன்ன பிறகு பிரளய காலத்துல யமதர்மராஜாவத்திலிருந்து என்ன பண்றதுன்னு அவரையும் சேர்த்து போட்டுப்பார். மோரன் சாதம் இருக்கு, அது தயிர் சாதம் போட்டவரை அது சில பேர் சாம்பார் போட்டுப்பா அதில் கலந்து சாப்பிடணுன்ட்டு, அந்த சாம்பாரில் ஒரு தான் விழுந்துருத்து என்ன பண்ணார், எல்லாம் சாப்பிட்டான், மோர்ஜாதமா எடுத்து அதோட சேர்ந்து இதையும் சாப்பிட்டான். ஒரு தான் கடைசியில இருக்கு, அதை எடுத்து கடைசியில வாயில போட்டுக்கணும். ஏன் முதல் நடுவில் போட்டு கூடாத? சாப்பிடுறவரை கேளுங்க சார், என்ன கேட்டா என்ன அர்த்தம்னா. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் கொன்ன பிறகு மிச்சமா இருக்கக்கூடியதான யமதர்மராஜையும் கொண்டுபிட்டாரான். மிருத்திர் எஸ்ய உபசேசனம் கைத்தாவேத எத்ரதா, யாரு கையா தெரியும் அவரை பத்தி? அப்படிப்பட்டதான அந்த காந்தகனா இருக்காரே, எல்லோரையும் கொல்லக்கூடியவரை கொல்லக்கூடியவர் பரமேஸ்வரன், அவருடைய பிள்ளை இவர் யாரு? அந்த காந்தக ஆத்மஜம் அச்சிந்திய ரூபம், அவருடைய உருவம் இன்னது என்று யாராலையும் மனசால நினைக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு பெரிய வயரோட யான முகத்தோட இப்படி இப்படி ஆட்டிண்டு இருக்கார் நினைக்காதீங்க. அவருடைய பராவரவும் ஆத்மஸ்வரூபம் பார்க்க முடியாது. அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம், தனித்தனி பெருங்க அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம் படிக்கப்படாது. அந்த ஹீனம், அந்த ஹீனம் முடிவற்றவர், ஓங்கார வடிவமா இருக்கார், அவருக்கு முடிவில்ல. ஆத்மஸ்வரூபம் ஆத்மா நித்யம், அஜோ நித்ய சாஸ்வதோ எம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு சாஸ்வதமா உள்ளவர். ஆகையால் அந்தஹீனம் அசிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம். அவர் என்ன பண்றாரு தெரியுமோண்ணா, உலகத்துல யாராருக்கு எந்தெந்த செயல் பண்ணும் பொழுது இடையூறு வருதோ அந்த இடையூரை எல்லாம் போக்குறவர் தான். உங்க காரியம் நீங்க பண்ணிட்டே இருந்தோ இடையூறு ஏதா வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். பண்டாசுர வதத்திலையும் இடையூறு வரும்பொழுது விக்னேந்திரத்தில் அவதான நாசம் பண்ணினார். எங்கெங்க வாழ்க்கையில இடையூறு வருதோ அவரை நினைச்ச மாத்திரத்தினால இடையூறு போக்கிண்டே இருப்பார். அப்புறம் காரியம் உங்க யத்னத்தினால் நடக்கும். ஏன் சார் அப்படி அவரே நடத்தி கொடுக்கப்படாதான் மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், நான் பண்ணின இந்த செயலை அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? அப்ப என்ன பண்ணுனர், உங்களால பண்ண முடியலன்னு ஏன் பண்ண முடியல? வயது வலி, தர வலி, இடுப்பு வலி, ஏதோ ஒரு காரியம் வருது, வேற யாராவது பிரதிபந்தகம் வருது, அவைகளை எல்லாம் போக்கிண்டே இருப்பார். கடைசியில என்னாச்சுன்னர், நீங்களே அந்த செயலை முடிப்பேன், அந்த செயலுடைய பலம் வரும் பொழுது நான் முடிச்சேன்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரணுமா? அதனால இடையோர்களை போக்கிறவர் அந்தராய கிருந்தனம், அப்படிப்பட்டவர். அவருக்கு ஒரு தனியான ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு சார், என்ன தெரியுமோ? யோகிகளுடைய இதயத்துல எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார். ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம், நிரந்தரம் எப்பொழுதும் யோகினாம், யோகிகளுடைய ஹிருதந்தரே இதய குகைக்குள் நிரந்தரம் வசந்தம், தங்க தடங்கள் இல்லாம எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார் யோகிகளுடைய யோகிகள் பக்தன். அவளுடைய இதயத்துல எப்பொழுதும் தங்க தடங்கள் இருந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட அவர். ஒரு தந்தம் இன்னொரு தந்தம் பாரதத்துக்காக உடைச்சார், அதுக்காக தான் ஏகதந்தம். எப்படி பகவானுடைய பேரு அந்த ஏகதந்தம்னு சொல்ல, ஏகதம் தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பிரிக்கிறோம். இங்க ஏகதந்தம் ஒரு தந்தம் உள்ளவர், அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகேனர், அநேகதம் அநேக தந்தம் அப்படி படிச்சார், அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மே. என்ன சார் விருத்தமா சொல்லியிருக்காரு, அநேக தந்தம் ஒரு இடத்துல ஏகதந்தம் ஒரு இடத்துல, அது இது ரைட்டா அது ரைட்டானோ? இல்லப்பா அப்படி இல்ல, அநேகதம் எல்லாவற்றையும் கொடுப்பவர் தம், தனி பதம், அநேக தந்தம் இல்ல, அநேகதம் பலவை கொடுப்பவர் தம். அப்படிப்பட்டதான ஏகதந்தம் ஒரு தந்தம் இருக்கிற கணபதியை உபாசிக்கிறார். அநேக தந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாசமே. இன்னொருத்தர் சொன்னார், ஒரு அவதாரத்துல பல தந்தம் ஒரு தந்தம் ஒரு அர்த்தம், இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லப்படாது. சம்ஸ்கிருதம் என்ன பறிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். ஸ்லோகங்கள்லாம் நமக்கு அன்வயம் பண்றதுன்னு வர்றப்ப கஷ்டமா இருக்கும் சில ஸ்லோகத்துல. அப்படி அது சாதாரணமாக ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ஒரு ஆயிரம் தரம் சொல்லுவோம், சொல்லிட்டு இருப்போம். ஆனா டக்குன அர்த்தம் சொல்லுங்கன்னு யாராவது கேட்டா அன்னைக்குதான் மாட்டிப்போம் விவகாரங்கள். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பனச ஆம்ர பட்சிணம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான், இதுக்கு நம்ம அர்த்தம் எப்படின்னு புரியல நமக்கு, ஏன்னா யோஜனை பண்ணல. கடைசியில் யோஜனை பண்ணி பார்த்த அன்னைக்கு ஒன்றும் அன்வயம் ஆக மாட்டேங்குது. ஏன் தெரியுமாண்ணா? பூதகணாதி தேவி கஜானனம் பூதகணாதி தேவிடம் முதலே கபித்த ஜம்பு பனச ஆம்ர பட்சிடம் உமாசுதம் சோக வினாச்சக இதெல்லாம் கரெக்டா நமக்கு அர்த்தம் புரியுது. நமாமி யாருக்கு நமஸ்காரம் பண்றேன்? விக்னேஸ்வர பாத பங்கஜ மகாகணபதியினுடைய காலுக்கு நமஸ்காரம் பண்றேன். இந்த மகாகணபதி காலுக்கு தானே இதெல்லாம் அப்ஜெக்டிவ். கஜானனம்ங்கிறது காலம், கஜானனும் பாத பங்கஜம் நமாமி சொல்ல முடியுமா? அந்த காலையான முகத்தோட இருக்க பூதகணாதி தேவிதம் சொல்லுங்க பாதத்துக்கே நமஸ்காரம் பண்றான்னு. கபித்த ஜம்பு பனசாம்ர பட்சிணம், கபித்தம் விளம்பழம், ஜம்பு நாவல் பழம், பனசம் தெரியும் பலாப்பழம், ஆமரம் மாம்பழம், இவைகள்லாம் சாப்பிடுறது. கால் சாப்பிடுறது அவர் சாப்பிடுறாரு. நீங்க கணபதி பாத பங்கஜம்ங்கிற உமாசுதம் உமாக்கி குறந்த குழந்தை கணபதியே அவருடைய காலம். இப்ப இத்தனையும் சரியா வரலையே சார், என்ன பண்றதுன்னு அதான் நல்லா கவனிக்கணுங்க. சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். மாகணபதி யார், யாருடைய பாதங்கள் தாமரை போன்றதாக இருக்கோ அப்படிப்பட்டதான விக்னேஸ்வரர். அந்த விக்னேஸ்வரருக்கு இவெல்லாம் இது அப்ஜெக்டிவ். அப்படி என்ன, நம்ம சில ஸ்லோகங்கள்ல ரொம்ப கிளியரா தெரியும் சார் நமக்கு, எத்தனை தரம் சொல்லியிருக்க அர்த்தம் தெரியலேன்னு. அன்வயம் பண்ணி அர்த்தம் சொல்ற காலத்துல இடிக்கும். அதனாலதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கணும். தமேக தந்தமேகமே சிந்தையாமி சந்ததம் மகாகணேஷ. இப்படி அஞ்சு ஸ்லோகங்கள் சொல்லியாச்சு, அவருக்கு பலசு. மகாகணேஷ பஞ்சரத்ன மாதரேண யோ அன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதிஸ்மரம் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ததாம் சமீஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோசிதாத். சில பேர் சமாஹிதாயுன் இல்ல சமீஹிதாயுன் இருக்கணும். மகாகணேஷ பஞ்சரத்னம், இந்த ஐந்து ஸ்லோகங்கள் ஐந்து ரத்னங்கள், இவைகளை ஆதரேண பக்தியோட காலம்பரம் எழுந்து மகாகணபதி முன்னால் நின்று பக்தியோட அப்பா இந்த நாள் நல்ல நாளா போகணும், காலம் எழுந்து குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிக்கிறான் ஒவ்வொருத்தரும். அன்னைக்கு பேட் மார்னிங்க தான் இருக்கு இவனுக்கு மனசுல நல்ல எண்ணமா இருந்தா தானே சார் குட் மார்னிங்னு. ஏன் நீங்க சொல்லுவானே, என்ன ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்றது குட் மார்னிங்? என்னைக்கு யாருடைய இதயத்துல பகவான் இருக்காரோ அந்நாள் முழுக்க அவளுக்கு ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரி. அந்த பகவானுடைய நினைப்பு உங்களுக்கு காலம்பெயர் எழுந்ததுமே வந்தது. ஏனால் அதுக்கு அன்னைக்கு முழுக்க இல்லை, என்னைக்குமே நல்ல நாள் தான். பகவானை நினைச்ச நாள் நினைச்ச நாளெல்லாம் இல்லை, நல்ல நாள் தான். காலம்பெயர் எழுந்துமே மணிக்கு கடிகாரத்தை பார்க்கறது, ஐயோ டைம் ஆயிடுச்சு, இந்த ஐயோ எதுக்குன்னு லேட் ஆயிடுச்சு, டென்ஷன் ஓடுறது. கடைசியில் பல்ல பேச வச்சுட்டு அதை அலம்பலை, பேச வச்சுட்டு அப்படியே பல்ல வச்சு எடுத்துவிட்டான், ஏன்னா சீக்கிரமா காபி சாப்பிடணும், டைம் ஆயிடுத்து, நியாயமா சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அந்த பிரதிதினமும் நல்ல நாளா இருக்கும். என்ன பண்ணும், இந்த பஞ்சரத்ன படிக்கணும். மகாகணேஷ பஞ்சரத்ன மாதரேன பக்தியோட யோ அன்வகம் தினந்தோறும் பிரஜல்பதி சொல்லுகிறான். பிரஜல்பதினா சொல்லுகிறான், அர்த்தம் தெரிஞ்சோ தெரியலையோ. அப்புறம் பிரஜல்பதினா ஜல்ப வியக்தாயாம் பாச்சு, அவ்வளவுதான். பிரஜல்பதி பிரபாதகே காலமே எழுந்துட்டு ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் மகாகணபதியை முன்னால் நின்றுண்டு அல்ல கணபதியை மனசால் நினைச்சுண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவளுக்கு என்ன கிடைக்கும்? அரோகதாம், முதல்ல சரீரத்துல ரோகம் இருக்காது, ஏதோ ஒண்ணு புடுங்கிட்டே இருக்கிறதுல அந்த ரோகம் குறையும். அரோகதாம் அதோஷதாம், இவருடைய வாக்குல கெட்ட வார்த்தை வராது, மனசுல கெட்ட எண்ணம் வராது, தோஷங்கள் இருக்காது. அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம், அவர் சொல்ற வார்த்தையில இன்னொருத்தருடைய இதயத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும். சுசாஹிதீம் சுபுத்ரதாம், நாம நன்னா இருந்தா மட்டும் போறாது நம்ம ஊர்ல, சுபுத்ரதாம் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும், அவளும் நல்ல வழியில இருக்கணும். இது யார் நினைக்கிறா? நீங்க நல்ல வழியில இருந்தா மற்ற மதங்கள் சொல்லும், எங்க மதங்கள் உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும். அவளுடைய குழந்தைகளும் தைத்தரிய பிரஜனஷ்டா பிரஜாதிஷ்டா என்ற நீங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் நல்லா இருக்கணும். அந்த குழந்தை குழந்தையும் அது வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பேரன் பேச்சுகள்ல நல்ல வழியில இருக்கிற மாதிரியும் தான் ட்ரெயின் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு. அவளுடைய குழந்தைய உங்க குழந்தை பார்த்துப்பான் உங்களுக்கு. அப்படி த்ரீ ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் நீங்க பாத்துக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி சுசாஹி தீம் சுபுத்ரதாம் சமீஹிதாயுஹு சம்யக் ஈஹிதம் நன்றாக நினைக்கப்பட்டதான ஆயு. எத்தனை நாள் வாழணும் நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் சமீஹிதாயுஹு. அது மட்டும் போராதம். அஷ்டபூதிம் அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமிய மீஷித்வம் வசித்வஞ்ச அஷ்ட சித்தய அப்படின்னு அஷ்ட மகா சித்திகளும் கொடுப்பார். அஷ்டபூதிம் அபியுபைதி அடைகிறான் சஹா அச்சிராத் சீக்கிரமாகவே. இப்படி மகாகணபதியினுடைய பஞ்சரத்னத்தை சொல்றவாளுக்கு இவ்வளவு விசேஷமாக பலம் இருக்கு. நாம எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பேரன் பேத்திகள்லாம் இருக்காள் அவளுக்கு சொல்லி கொடுத்துடணும். அது பாடுக்கு ஓடுறப்ப போறப்ப இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி நல்ல புண்ணியம் தானா வரணும், இந்த பலங்கள்லாம் வரணும், சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கார். மகாகணேச பஞ்சரத்ன மாதிரேணயுர்வம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதிஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் மதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமீஹிதாயுரட்ட பூதிம் அபியுபைதி சோசிராத். அற்புதமா கணபதி ஸ்தோத்திரம் பார்த்தோம். அதற்கு